ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் நான்காவது ஸ்கந்தத்தில் 63வது அத்தியாயம் துருவனின் வம்சம். துருவனது சரித்திரத்தை பக்தியுடன் கேட்ட விதுரர், ரிஷி சிரேஷ்டரே, பிரச்சேதஸுக்கள் செய்த யாகத்தில் நாரத மகரிஷி துருவனது புகழை கானம் செய்தார் என்று கூறினீர்கள். அந்த பிரச்சேதஸுக்கள் என்பவர் யார்? யாருடைய வம்சாவளியில் யாருக்கு புத்திரர்களாக பிறந்தார்கள்? அதை தெரிவிக்க வேண்டுகிறேன். மேலும் நாரத மகரிஷி கூறிய பகவத் கதைகள் முழுவதுமாக கேட்க ஆவலாக உள்ளேன். தாங்கள் தயை கூர்ந்து அருள வேண்டும் என்று மைத்ரேய மகரிஷியை நோக்கி பிரார்த்தித்தார். மைத்ரேயர் கூறலானார், தன் தந்தை வனம் சென்ற பிறகு துருவனது மகன் உத்கலன் ராஜ்ய பரிபாலனத்திலோ அரச போகத்திலோ நாட்டம் கொள்ளாதவனாக இருந்தான். அவன் பிறவி தொடக்கமாக மன அணக்கத்துடன் பற்றற்றவனாக எல்லாவற்றிலும் சமபுத்தி கொண்டு விளங்கினான். புறத்தோற்றத்தில் பாமர ஜனங்கள் அவனை செவிடன், ஊமையன், பைத்தியம் என்று நினைக்கும்படி ஆத்மானுபவத்திலேயே ஆழ்ந்தவனாய் இருந்தான். அதனால் அக்குலத்து பெரியோர்கள் மந்திரி பிரதானிகளுடன் கலந்து ஆலோசித்து துருவனின் பத்தினி விரமியின் இளைய குமாரனான வத்சரனை மன்னனாக பட்டம் சூட்டி வைத்தனர். வத்சரனின் மனைவி ஸ்வர்வீதி. அவர்களுக்கு புஷ்பார்ணன், திக்மகேது, இஷன், ஊர்ஜன், வசு, ஜெயன் என்ற 6 புதல்வர்கள் பிறந்தனர். புஷ்பார்ணனுக்கு பிரபை, தோஷை என்று 2 மனைவியர். பிரபையிடம் பிராதன், மத்யந்தினன், சாயன் என்று 3 பிள்ளைகளும், தோஷையிடம் பிரதோஷன், நிச்சிதன், வியுஷ்டன் என்று 3 பிள்ளைகளும் பிறந்தனர். வியுஷ்டனின் மனைவி புஷ்கரணி. இவர்களின் புதல்வன் சர்வ தேஜஸ். சர்வ தேஜஸின் மனைவி ஆகுதிக்கு சக்ஷுஷ் என்கிற மனு புதல்வன். சக்ஷுஷ் மனைவி நட்வலா. இவர்களுக்கு 12 குமாரர்கள். இவர்கள் தோஷமற்றவர்களாக இருந்தனர். அப்பன்னிரண்டு பேர்களில் ஒருவனான உல்முகன் புஷ்கரணி என்பவளை மணந்து அங்கன், சுமனஸ், கியாதி, கிரது, அங்கிரஸ், கயன் எனப்படும் 6 பிள்ளைகளை பெற்றார். அந்த 6 அங்கன் எனப்பட்டவன் ராஜ ரிஷியாக திகழ்ந்தான். அவனது மனைவி சுனீதை என்பவளுக்கு வேணன் என்ற புதல்வன் பிறந்தான். அந்த வேணனது செயல்கள் மிகவும் கேடு விளைவிப்பவனவாக இருந்தமையை கண்டு ராஜ ரிஷியான தந்தை அங்கன் மிகவும் துயரமடைந்து வேணனை திருத்த பல விதங்களில் முயன்று ஈடேறாது போகவே மிகவும் வருத்தத்துடன் நாடு நகரத்தை துறந்து வனம் சென்றான். விதுரரே, அந்த வேணனது கொடுஞ்செயல்களை பொறுக்க முடியாமல் முனிவர்கள் அவனை சபித்தனர். முனிவரின் சாபம் என்றும் வீண் போகாதது. அவர்களது சாபத்தை பெற்ற வேணன் இறந்தான். காவலன் இல்லாத நாட்டில் பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டன. இவ்வாறு மைத்ரேய மகரிஷி கூறிக்கொண்டிருக்கையில் இடையில் விதுரர், முனிஸ்ரேஷ்டரே, அங்க மகாராஜன் சாத்வீக புத்தியுடன் ஒழுக்கத்தின் கொள்கலமாக அந்தணர்களிடம் பெருமதிப்பு உடையவனாக இருக்க வேணன் இப்படிப்பட்ட கெடுமதி உடையவனாக பிறக்க காரணம் என்ன? மேலும் அரசனன்றோ குற்றவாளிகளை தண்டிக்கும் பொறுப்புடையவன். அப்படி இருக்க அரசனான வேணனை முனிவர்கள் தண்டித்தனர் என்றால் அவன் செய்த குற்றம்தான் என்ன? முக்காலமும் உணர்ந்த பெரியோரான தாங்கள் அருள் கூர்ந்து எனக்கு கூற வேண்டும் என்று மைத்ரேயரிடம் பிரார்த்தித்தார். மைத்ரேயர் விதுரர் கேட்ட கேள்விக்கு விடை கூறுகிறார். சிறந்த நன்னடத்தைகளை கொண்ட அரசனான அங்கன் ஒரு சமயம் உயர்ந்ததான அஸ்வமேத யாகம் செய்த போது முறைப்படி அனைத்துமே நடந்து கொண்டிருக்கையில் தங்கள் அபிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள தேவர்கள் வரவில்லை. ரித்விக்குகள், அதாவது யாகத்தை நடத்தி கொண்டிருந்த புரோகிதர்கள் எதனால் இப்படி நடந்தது என்று குழப்பமடைய அதை கண்ட அரசன் அங்கன் யாகத்திற்கு எஜமானனானவன் கஞ்சாடையால் காரணத்தை வினவினான். அனைத்தும் ஒரு விதமாக நெறிமுறை தவறாமல் நியமமாகவே நடைபெற்று வரும் இந்த யாகத்திற்கு தேவர்கள் வராமல் இருப்பதற்கான காரணம் தங்களுக்கு புலப்படவில்லை என்று கூறினார்கள். இதனால் அளவற்ற துக்கமடைந்த மன்னன் உடனே தான் யாகத்திற்காக ஏற்றிருந்த மௌன விரதத்தை கைவிட்டு சபையில் கூடியிருந்தவர்களை பார்த்து, பெரியோர்களே, முறைப்படி அழைத்தும் தேவர்கள் வரவில்லை. தாங்கள்தாம் நான் செய்த பிழை என்ன என்பதை எனக்கு விளக்கி அருள வேண்டும் என்று வினயத்துடன் வேண்டினான். அரசே, தாங்கள் இந்த பிறவியில் ஒரு குற்றமும் செய்யவில்லை. முற்பிறவி வினைகளால் உமக்கு புத்திர பேறு இல்லாதிருக்கிறது. அரசனே, நீர் அந்த விருப்பத்துடன் பகவானை பூஜித்தால் அவர் கட்டாயம் உமக்கு புத்திர பேற்றை அருளுவார். புத்திர சந்தானம் வேண்டி தாங்கள் அந்த யக்ஞ புருஷனை ஆராதித்தால் தேவர்களும் தாங்களாகவே வந்து தங்கள் அவிர்வாகத்தை ஏற்பார்கள் என்பதாக அச்சபையோர் தெரிவித்தனர். அரசனும் சபையோர் சொற்படியே பகவானை ஆராதிக்க புரோகிதர்கள் அரசனுக்கு புத்திரபாகியம் வேண்டி புரோடாசத்தை அக்னியில் ஹோமம் செய்தனர். உடனே வேள்வி தீயிலிருந்து சர்வாலங்கார பூஷித்தனாய் யக்ஞ புருஷன் கைகளில் தங்க பாத்திரத்தில் பாயசத்தை ஏந்திய வண்ணம் தோன்றினார். அதீத மகிழ்ச்சியுடன் மன்னன் புரோகிதர்களின் அனுமதியின் பேரில் யக்ஞ புருஷனிடமிருந்து பவ்யமாக அந்த பாயச பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை தன் மனைவியிடம் அளித்தான். அவளும் அதை பெற்று புத்திரப்பேற்றை அளிக்க வல்லதான அதை உண்டு கருவுற்று உரிய காலத்தில் ஆண் குழந்தையை பெற்றார். அதர்மத்தின் அம்சத்திலிருந்து தோன்றிய மிருத்யு இக்குழந்தையின் தாய் வழிபாட்டனார். இக்காரணத்தால் சிறு வயது முதற்கொண்டு தன் பாட்டனாரை பின்பற்றுபவனாக தீய வழியில் செல்பவனாக இருந்தான். சிறுவனாக இருக்கும் பொழுதே காட்டிற்கு வேட்டையாடச் சென்று எளிய விலங்குகளை கொல்வான். அதை கண்ட மக்கள் இவனை வேணன் என்று அழைத்தனர். வேணன் என்றால் கொடியவன் என்று பொருள். சிறுவர்களுடன் மைதானத்தில் விளையாடும் பொழுது அவர்களை பிடித்து விலங்குகளை கொல்வது போல் கொன்று விடுவான். மன்னன் அங்கன் பல விதங்களில் தன் தீய மகனை தண்டித்தும் திருத்தியும் நல்வழிபடுத்த முடியாமல் போகவே, பிள்ளைப்பேறு அற்றவர்கள் உண்மையில் புண்ணியசாலிகள், ஏனெனில் தீய புத்திரனின் கொடுஞ்செயலால் மனம் வருந்தும் நிலை ஏற்படாது என்று மனத்திற்குள் நினைத்தான். தீய மகனின் செயலால் ஏற்படும் அதர்மம், மனவேதனை, பகை, புகழுக்கு பங்கம் போன்றவற்றால் சிந்தனை வயப்பட்டு ஊன் உறக்கம் இன்றி தன் மனைவியிடம் கொண்ட மோகத்தை துறந்து நடுநிசியில் யாரும் அறியா வண்ணம் நாட்டை துறந்து கானகம் சென்று விட்டான். நாட்டு மக்கள் மிகவும் துயரமடைந்தனர். அனைவரும் கூடி எவ்வளவு தேடியும் அரசனை காண முடியாமல் வருத்தத்துடன் நாட்டிற்கு திரும்பினர் என்று மைத்ரேய மகரிஷி கூறி முடித்தார். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.